رب العالمين.
ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه. ولا تموتن إلا وأنتم مسلمون. فقد قال الله تعالى في كلامه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. سلا إبراهيم ربه بكلمات فأتمهن، قال إني جاعلك للناس إماما. صدق الله العظيم.
பத்து அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாமல்ல அல்லாஹ்வுக்கு தபாரக்கு தஆலாவின் பெயரால் இன்றைய ஹுத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். எல்லா புகழும் புகழ்ச்சியும் உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லனாம் அல்லாஹுக்கு தபாரக்கு தஆலா ஒருவனுக்கே உரித்தானது. அல்ஹம்துலில்லா. சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் நம் உயிரிலு மேலான அண்ணலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்வை முழுமையாக பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், முத்தகீன்கள், நல்லவர்கள் நம் அத்தனை பேரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுக்கு தபாரக்கு தஆலாவின் சாந்தியும் சமாதானமும் மகப்புறத்தும் உண்டாவதாக வேண்டினேன். பின்னால் ஜும்ஆவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹு தஆலாவின் மாளிகையில் வீற்றிருக்கும் அல்லாஹின் நல்லடியார்களே, தக்வாதாரிகளே, அல்லாஹுக்கு தபாரக்கு தஆலா எந்த நலவான கருமங்களை எடுத்து நடக்குமாறு நமக்கெல்லாம் ஏவிருக்கின்றாரோ, அவனுடைய ஏவல்களை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்து கொள்ளுமாறும், எந்த விடயங்களிலிருந்து முழுமையாக நம்மை பாதுகாத்துக் கொள்ளுமாறு அல்லாஹுக்கு தபாரக்கு தஆலா எம்மை பார்த்து தடை உத்தரவு பிறப்பித்திருக்கிறானோ, அவ்வாறான தீய செயல்களிலிருந்து முழுமையாக நமது ஆன்மாவை பாதுகாத்துக் கொள்ளுமாறு முதலாவதாக இவ்வடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தன்னு நல்லுபதேசம் செய்து கொள்ளுகின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்லருள் பாலி தல்வானாக. சங்கைக்குரிய இஸ்லாமிய பெருமக்களே, உன்னதமான ஒரு காலத்தினுடைய இறுதி பகுதியிலே நாம் இருக்கிறோம். அந்த காலம் ஹஜ்ஜாஜிகள் ஹஜ்ஜுக்காக செல்லக்கூடிய காலம். பரிசுத்த அல்குர்ஆனிலே அல்லாஹு தஆலா இப்படி கூறுகிறான், அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரும் மஅலூமாத். இஸ்லாத்தினுடைய இறுதி கடமையான ஹஜ்ஜுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக உலகளாவிய ரீதியிலிருந்து அனைத்து பகுதிகளிலிருந்தும் அல்லாஹ்வுடைய காபா இருக்கக்கூடிய மக்கமா நகரை நோக்கி புறப்படக்கூடிய மாதங்கள் மூன்று மாதங்கள். ஒன்று நாமெல்லாம் கடந்த ஷவ்வாலுடைய மாதம், இப்போது நாம் இருக்கக்கூடிய துல்ஹஜ்ஜாவுடைய மாதம், அடுத்து வருகின்ற இஸ்லாம் மாதத்தினுடைய இறுதி மாதமாகிய துல்ஹஜ்ஜுடைய மாதம். இந்த மூன்று மாதங்களிலும் தான் ஹாஜிகள் ஹஜ்ஜிக்காக மக்காவை நோக்கி புறப்படக்கூடிய ஹஜ்ஜுடைய மாதங்கள் என அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். அப்படியான மாதத்தின் ஒரு மாதம் தான் துல்ஹஜ்ஜாவுடைய மாதம். அந்த மாதத்தினுடைய இறுதி பகுதியை நாம் இப்போது நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். நமது நாட்டிலிருந்தும் நாளாந்தம் பல நூற்றுக்கணக்கான ஹாஜிகள் அல்லாஹினுடைய அருளை நாடியவர்களாக ஹஜ்ஜுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக நமது நாட்டிலிருந்தும் நம் பிரதேசங்களிலிருந்தும் நம் குடும்பங்களிலிருந்தும் சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்பேற்பட்ட ஒரு உன்னதமான காலத்தை நாம் அடைந்திருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நபிமார்களில் சிரேஷ்டமானவர்கள் கலீலுர் ரஹ்மான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். ஒவ்வொரு நபிக்கும் அல்லாஹ் சிறப்பு பெயர்களை கொண்டு இந்த உலகத்திலே அல்லாஹ் கண்ணியப்படுத்தினான். அப்படியான சிறப்பு பெயர்களை பெற்றவர்கள் ஒருவர் தான் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். நம்முடைய தந்தை அபுல் பஷர் என்கின்ற பெயரை பெற்றவர்கள் நம்முடைய தந்தையாக திகழ்ந்தவர்கள் ஆதம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தினுடைய தந்தை என்று வர்ணித்து சிறப்பித்து சொல்லப்பட்டவர்கள் தான் கலீலுர் ரஹ்மான் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். அப்படியான இந்த உம்மத்தினுடைய தந்தை என்று சிறப்பு பெயரை பெற்றவர்கள். இந்த இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை அழகாக தெளிவாக பல ஆயத்துக்களினூடாக அல் குர்ஆனின் மூலமாக நம்மால் படித்து புரிந்து கொள்ள முடியும். அந்த அளவுக்கு அல் குர்ஆன் நபி இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி பேசுகிறார். அதனை ஒருவர் தெரிந்து கொண்டார், அதனை விளங்கி கொண்டார், தன்னுடைய ஈமானை வளர்த்துக் கொள்வதற்கும் ஒரு இஸ்லாமிய குடும்ப பாங்கான அமைப்பான ஒரு குடும்பத்தை அமைத்துக் கொள்வதற்கும் அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன என்ன சோதனைகளின் போது எப்படியான பல பொறுமைகளை காத்துக்கொண்டு இந்த உலகத்திலே மனிதராக வாழ்ந்து ஈமானி உச்சநிலை அடைந்தார்கள் என்பதனை எல்லாம் அல் குர்ஆன் எங்களுக்கு அழகாக தெளிவாக சொல்லுகிறது. நாம் அதனை படித்து புரிந்து கொள்வதில் நாம் நாட்டம் இல்லாமல் ஆசை ஆர்வம் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அல்லாஹு தஆலா கூறுகிறான், அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பல்வேறுபட்ட சந்தர்ப்பங்களில் அல்லாஹு தஆலா தன்னுடைய நபியை சோதித்தான். பலவாறான சோதனைகளுக்கு அவர்கள் உள்ளாக்கப்பட்டார்கள். அத்தனை சோதனைகளின் போது ரப்பி அல்லாஹ், என் இறைவன் அல்லாஹ் என்ற ஒரே ஒரு வார்த்தையை உள்ளத்தால் ஏற்றிருந்தார்கள், வாயால் மொழிந்தார்கள், உலகத்திலே அதனை நிரூபித்து காட்டியிருக்கிறார்கள். அல்லாஹ்வுக்காக தன்னையே அர்ப்பணித்த ஒரு நபியாக இந்த உலகத்திலே வாழ்ந்தவர்கள். எந்த சந்தர்ப்பத்திலும் சொல்லாலும் செயலாலும் அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்ய அவருடைய உள்ளம் கூட நாடியது கிடையாது. அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய ذاتின் மீது, அல்லாஹினுடைய சக்தியின் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து காட்டுகிறார்கள். அத்தனை சோதனைகளிலும் வெற்றி பெற்றுக் கொள்கிறார்கள். இப்போது அல்லாஹு தஆலா நபி இப்ராஹிமை பார்த்து சொல்லுகிறார், இன்னி ஜாஇலுக லின்நாஸி இமாமா, இப்ராஹிமே உலக மக்கள் அனைவருக்கும், உலகத்தில் இருக்கின்ற அனைத்து மக்களுக்கும் உங்களை நாங்கள் ஒரு தலைவராக, ஒரு இமாமாக, ஒரு வழிகாட்டியாக, இமாமாக நாம் ஆக்கிவிட்டோம் என்று அல்லாஹு தஆலா இந்த இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொல்லுகிறார். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, வாழ்க்கையின் பல்வேறுபட்ட கஷ்டங்களை துன்பங்களை தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவித்து முகம் கொடுத்து அத்தனை சோதனைகளையும் தன்னுடைய வாழ்க்கையில் சாதனைகளாக நிலைநாட்டிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய முக்கியமான நான்கு அம்சங்களை இந்த இடத்திலே உங்களுக்கு நான் அடையாளப்படுத்தி தெளிவுபடுத்தலாம் என விரும்புகிறேன். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் இன்னொரு ஆயத்திலே சொல்லி காட்டுகிறான், இப்ராஹிம் நபியை அல்லாஹு தஆலா ஹலீல் என்றால் நண்பன், கூட்டாளி, நேசன், இப்படி எல்லாம் பல கருத்துக்களை நாம் தமிழிலே சொல்லலாம். ஹலீல், ஹலீல் என்பதற்கு அதுதான் அர்த்தம். அல்லாஹு தஆலா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஹலீலாக தன்னுடைய நண்பனாக எடுத்துக்கொண்டார். அப்படி என்றால் நம்முடைய தலைவர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பட்டம் தராதரம் என்ன? அவர்கள் ஹபீபுல்லா, அல்லாஹ்வுடைய நேசராக இருந்தார்கள். ஹபீபுக்கும் ஹலீலுக்கும் பாரிய பல வேறுபாடுகள் உண்டு. ஆனால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் மக்காவினுடைய அபிவிருத்திக்காக, வரக்கத்திற்காக, அருளுக்காக அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டார்கள். அல்லாஹ் அதனை அங்கீகரித்தான். மக்காவுக்கும் மக்காவில் உள்ளவர்களுக்கும் அல்லாஹ் அதனை வரக்கத்தாக்கி வைத்திருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்துக்கு பிறகு மதீனாவை வந்து அடைகிறார்கள். அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள், உன்னுடைய ஹலீல் உன்னிடத்திலே மக்காவினுடைய அபிவிருத்திக்காக, வரக்கத்திற்காக உன்னிடத்திலே துஆ கேட்டார்கள். அந்த துஆவை நீ அங்கீகரித்து மக்காவுக்கும் மக்காவில் உள்ளவர்களுக்கும் அல்லாஹ் நீ பரக்கத் செய்திருக்கிறாய். நான் உன்னுடைய ஹபீபுல்லாஹ், உன்னுடைய ஹபீபாகிய நான் உன்னிடத்திலே கேட்கிறேன், மதீனாவை இரண்டு மடங்கான வரக்கத்துகளை கொண்டு நீ அபிவிருத்தி செய்து வரக்கத்தாக்கி வைப்பாயாக. அல்லாஹு தஆலா ஹபீபுடைய துஆவை அங்கீகரித்து அருள்புரிந்தான். அதனால் தான் அந்த மதீனத்துடைய மண் இன்றும் மனம் வீசிக் கொண்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே இந்த சமூகத்தினருக்கு சொல்லுகிறான், வத்தகத அல்லாஹு இப்ராஹிம கலீலா, இப்ராஹீமை நான் என்னுடைய நண்பனாக தெரிவு செய்தேன். இந்த வார்த்தையை கேட்ட மலக்குமார்கள் சொல்லுகிறார்கள், யா அல்லாஹ், இப்ராஹீமிடத்திலே பல சொத்துக்கள் இருக்கிறது, அவர் செல்வந்தராக இருக்கிறார் என்பதற்காகவா நீ அவரை உன்னுடைய நண்பராக தெரிவு செய்திருக்கிறாய்? ஏன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பல சொத்துக்களுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கிறார்கள், செல்வந்தராக இருக்கிறார்கள், வசதி படைத்தவர்களாக இருக்கிறார்கள். மலக்குமார்கள் கேட்கிறார்கள், அவருடைய கையிலும் மடியிலும் பணம் சொத்துக்கள் இருக்கிறது என்பதற்காகவா உன்னுடைய கலீலாக நீ தெரிவு செய்திருக்கிறாய்? அல்லாஹு தஆலா அந்த மலக்குகளுக்கு சொன்ன ஒரே ஒரு பதில் என்ன தெரியுமா? அந்த இப்ராஹிம் இடத்திலே நீங்கள் செல்லுங்கள், அவருடைய வாழ்க்கையை ஆழமாக அகலமாக நன்றாக உற்று நோக்குங்கள், அதற்கு பிறகு நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள் என்னுடைய முடிவு சரியா பிழையா. இரண்டு மலக்குமார்கள் நபியுடைய சன்னிதானத்திற்கு வருகிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு கல்லின் மீது உட்கார்ந்திருந்து ஆடுகள் பல ஆயிரக்கணக்கான தன்னுடைய ஆட்டு மந்தைகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இரண்டு மலக்குகளும் மனித உருவத்திலே வருகிறார்கள். வந்த நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்க்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு கல்லின் மீது உட்கார்ந்திருந்து தன்னுடைய பல ஆயிரக்கணக்கான ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறார்கள். மனித உருவில் வந்த இந்த இரண்டு மனிதர்களும் சொல்லுகிறார்கள், இந்த தஸ்பீஹை சொன்னதுதான் தாமதம். கலீலுர் ரஹ்மான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கல்லில் இருந்து கீழே குதித்தார்கள். அந்த மனிதர்களிடத்தில் ஓடோடி வருகிறார்கள். சொன்னார்கள், என்ன உங்களுடைய வாய்களால் சொன்னீர்கள்? அந்த கலிமாவை மீண்டும் சொல்லுங்கள், என்னுடைய காதுகளால் கேட்க வேண்டும் போல் எனக்கு விருப்பமாக இருக்கிறது. அந்த ரப்புக்கு மிகவும் விருப்பமான ஒரு கலிமாவை நீங்கள் சொன்னீர்களே. அந்த இரண்டு மனிதர்களும் சொல்லுகிறார்கள், வெறுமனே சொல்ல முடியாது, எங்களுக்கு ஏதாவது நீங்கள் பரிசு தருவீர்களையானால், ஏதாவது அன்பளிப்பு சன்மானம் தருவீர்களையானால் உங்களுக்கு நாங்கள் சொல்லுவோம். அப்படியா, இங்கே இருக்கிறதே என்னுடைய ஆயிரக்கணக்கான ஆட்டு மந்தைகள், அதில் அரைவாசியை நான் உங்களுக்கு தருகிறேன், அந்த கலிமாவை மீண்டும் சொல்லுங்களேன். அந்த மலக்குமார்களான மனித ரூபத்தில் வந்தவர்கள் சொல்லுகிறார்கள், சுப்பூஹுல் குத்தூஸுன் ரப்புல் மலாயிக்கத்தி வர்ரூ, மீண்டும் மீண்டும் எங்களுடைய வாய்களினால் இந்த கலிமாவை கேட்க வேண்டும் போல் என் மனம் விரும்புகிறது, மீண்டும் சொல்லுங்கள், வெறுமனே சொல்ல முடியாது, பரிசு தாருங்கள். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், பாதியை நான் உங்களுக்கு தந்தேன், மிகுதி பாதி ஆயிரக்கணக்கான ஆட்டு மந்தைகள் இங்கே இருக்கிறது, அத்தனை எடுத்துக் கொள்ளுங்கள், இந்த கலிமாவை உங்களுடைய வாய்களால் சொல்லுங்கள், நான் கேட்க வேண்டும். என்னுடைய ரப்புக்கு மிகவும் விருப்பமான கலிமாக்கள், என்னுடைய உள்ளத்துக்கும் மிகவும் விருப்பமான கலிமாக்கள். அந்த அத்தனை ஆடுகளையும் கொடுத்து விடுகிறார்கள். அந்த மலக்குமார்கள் மீண்டும் சொல்லுகிறார்கள், சுத்தோகம் குத்தூசும் ரப்புல் மலாயிக்கத்தி வர்றோம், இப்படியாக இரண்டு தடவைகள் சொல்லிவிட்டார்கள், அனைத்து ஆடுகளையும் இழந்து விட்டார்கள். இப்போது மீண்டும் சொல்லுகிறார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மீண்டும் இந்த கலிமாக்களை நான் கேட்க வேண்டுமே, சொல்லுங்கள், உங்களுடைய வாய்களை நான் கேட்கிறேன். அந்த இரண்டு மனிதர்களும் சொல்லுகிறார்கள், இப்போதுதான் உங்களுடைய கைகளில் ஒன்றும் இல்லையே எங்களுக்கு தருவதற்கு, நாங்களோ வெறுமனே சொல்ல மாட்டோம். சொன்னார்கள், ஆயிரக்கணக்கான பல ஆட்டு மந்தைகளைத்தானே நான் உங்களுக்கு தந்தேன், அந்த ஆடுகளை மேய்த்துக் கொள்ள ஒரு இடையனை மேய்ப்பாளனை நான் உங்களுக்கு தரவில்லையே, அத்தனை ஆடுகளை மேய்க்கக்கூடிய ஒரு மேய்ப்பாளனாக நானே ஆகிவிடுகிறேன், மீண்டும் உங்களுடைய வாய்களால் சொல்லுங்கள், இந்த கலிமாவை நான் கேட்க வேண்டும். ரப்பின் மீது வைத்திருந்த அன்பின் உச்சகட்டம் அது. தன்னுடத்திலே இருக்கின்ற எத்தனை செல்வங்களை சொத்துக்களை இழந்தாலும் சரிதான், ரப்பை நான் விரும்ப வேண்டும். உள்ளத்தால் நேசித்தார்கள், உள்ளத்தால் அல்லாஹ் மீது மஹப்பத் வைத்திருந்தார்கள், அல்லாஹ் மீது வைத்திருந்த தவக்கல் ஈமானிக்குரிய அடையாளம், அல்லாஹ் தந்தான், அல்லாஹ்வுக்காக நான் கொடுக்கிறேன், உலகத்திற்கு நான் பிறந்த நேரத்திலே நான் ஒன்றையும் கொண்டு வரவில்லை, மரணிக்கின்ற நேரத்திலே நான் ஒன்றையும் கொண்டு போக போகக்கூடியவனாக இல்லை, இதற்கிடையில் என்ன என்னுடையது 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 என்ற போராட்டம் போட்டி. சொன்னார்கள், அத்தனையும் நான் இழந்து விட்டேன், அத்தனை ஆடுகளுடைய மேய்ப்பாளனாக நான் ஆகிவிடுகிறேன், இந்த கலிமாவை மீண்டும் சொல்லுங்கள். இந்த மனித ரூபத்தில் இருந்த இரண்டு மலக்குமார்கள் அல்லாஹ்விடத்தில் விரைந்து செல்லுகிறார்கள், அல்லாஹ்விடத்திலே விரைந்தார்கள். சொன்னார்கள், சுபஹான யா அல்லாஹ், நீ ரொம்ப தூய்மையானவன், நீ ரொம்ப பரிசுத்தமானவன், ரொம்ப ஆச்சரியமானவன், சரியான தகுதியான ஒரு நபிக்குத்தான் இந்த கலீல் என்ற பட்டத்தை நீ கொடுத்திருக்கிறாய், அவருடைய கையிலே ஒன்றும் இல்லை, இன்னும் இருந்தாலும் அவர் அத்தனை உழந்து இந்த கலிமாவை உனக்காக கொடுத்திருப்பார். அந்த அளவுக்கு அளவு கடந்த அன்பை மஹப்பத்தை முழுமையான ஈமானை தன்னுடைய பல்பு நிறைய நிறைத்து வைத்திருக்கிறார். யா அல்லாஹ், நாங்கள் உன்னை குறைபட்டு விட்டோம், பரிசுத்தமானவன் நீ யா அல்லாஹ். அல்லாஹ் அவரிடத்தில் இந்த இரண்டு மலக்குமாரும் சொல்லுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பர்தான தொழுகையாக இருக்கலாம், சுன்னத்தான தொழுகையாக இருக்கலாம், ருகூஇன் போதும் சுஜூதின் போதும் ஓத வேண்டிய தஸ்பீஹிகள், ருகூஇலே ஓதுகிறோமா இல்லையா, சுபஹான ரப்பியல் அஸீம் வபிஹம்திஹி, மூன்று தடவைகள் ஓதியதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுத்தூஹுன் குத்தூஸுன் ரப்புல் மலாயிக்கத்தி வர்ரூஹ், இந்த கலிமாக்களை மூன்று தடவைகள் ஓதாமல் தங்களுடைய தலையை ருகூஇலிருந்து உயர்த்த மாட்டார்கள். சுஜூதுக்கு சென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபஹான ரப்பியல் அஸீம் வபிஹம்திஹி சுபஹான ரப்பியல் அஆலா மூன்று தடவை ஓதினதற்கு பிறகு சுப்ஹானு குத்தூஸுன் ரப்புல் மலாயிக்கத்தி வர்ரூஹ், இந்த கலிமாக்களை கூறாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூதிலிருந்து தன்னுடைய தலையை உயர்த்த மாட்டார்கள். அந்த அளவுக்கு ருகூஐயும் சுஜூதையும் இந்த கலிமாக்களை கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீளமாக்கி இருக்கிறார்கள். இந்த ஹதீஸின் மூலமாக, இந்த வரலாறின் மூலமாக எங்களுடைய தொழுகைகளில் ருகூஐலும் சுஜூதிலும் இந்த கலிமாக்களை நாங்கள் எந்த அளவுக்கு எங்களுடைய நாவார மனநிறைவோடு சொல்லுவோமோ, அந்த ரப்பை எந்த அளவுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நேசித்தார்களோ அந்த அளவுக்கு நேசித்த மக்களாக நாங்கள் ஆகலாம். இந்த கலிமாவின் மீது வைத்திருந்த அன்பின் காரணமாக அல்லாஹ் அந்த இப்ராஹிமை எந்த அளவுக்கு நேசித்தானோ அந்த அளவுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய எங்களை நேசிப்பான் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை, சந்தேகம் கிடையாது. எனவே கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அல்லாஹ் தன்னுடைய ஹலீலை தெரிவு செய்ததற்கு இதுவும் ஒரு காரணம். இரண்டாவது பிரதான காரணம் என்ன தெரியுமா? ஃபிரானுடைய அட்டகாசங்களைப் போல பனு இஸ்ரவேலர்களுக்கு நம்ரூதினுடைய அட்டகாசம் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பல்வேறுபட்ட தொல்லைகளை கொடுத்து கொண்டிருந்தார்கள். அங்குள்ளவர்கள் எல்லாம் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பெரும் கிணத்திலே கிணத்திலே அவர்களை போட்ட போது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இப்போது நெருப்பு கிணத்திலே இருந்து அல்லாஹுவை நன்றியோடு சில கலிமாக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இப்போது மீகாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே விரைந்து வருகிறார்கள். வந்து சொல்லுகிறார்கள், இப்ராஹிமே எங்களுக்கு நீங்கள் அனுமதி தாருங்கள், உங்களை நாங்கள் காப்பாற்றுகிறோம், இந்த நெருப்பு கிணற்றிலிருந்து நாங்கள் உங்களை காப்பாற்றுகிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஹஸ்புனல்லாஹு நிஅமல் மௌலா வ நிஅமன் நஸீர், ஹஸ்புனல்லாஹு நிஅமல் மௌலா வ நிஅமன் நஸீர், அல்லாஹு தஆலா எங்களுக்கு போதுமானவன், அவனே எங்களுக்கு உதவி செய்வதற்கும் எங்களை காப்பதற்கும் பாதுகாப்பதற்கும் சிறந்தவனாக அல்லாஹ் இருக்கிறான், உங்களுடைய உதவிகள் ஒன்றும் எனக்கு தேவையில்லை. ஏண்ட ரப் என்னை படைத்தான், ஏண்ட ரப்பினுடைய தீர்ப்பின் பிரகாரம் இந்த நெருப்பினுடைய தினத்துக்குள் நான் வந்திருக்கிறேன், அந்த ரப் என்னை பாதுகாப்பான், அல்லாஹ் மீது முழுமையாக நம்பிக்கை வைக்கிறார்கள், ஓதுகிறார்கள் ஹஸ்புனல்லாஹு நிஅமல் மௌலா வ நிஅமன் நஸீர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வாழ்க்கையின் பல்வேறுபட்ட கஷ்டங்கள், வாழ்க்கையில் பல்வேறுபட்ட நிலைமைகளில் உங்களுக்கு துயரங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள், பிணக்குகள், நோய்கள், நொம்பலங்கள், பொறுமையை கடந்து நீங்கள் பொறுமை இழக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பத்திற்கு நீங்கள் பல கஷ்டங்களுக்கு ஆளாகிறீர்களா? அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த தீக்குன்றுக்குள்ளே இருந்து ஓதினார்களே, ஹஸ்புனல்லாஹு நிஅமல் மௌலா வ நிஅமன் நஸீர், அந்த இப்ராஹிமை பாதுகாத்த அல்லாஹ் இன்றும் ஹையாக ஹயாத்தோடு தான் இருக்கிறான் எங்களையும் பாதுகாப்பதற்காக. அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கைவிடாமல் பாதுகாத்து உதவி செய்த அல்லாஹ் அந்த கலிமாவை ஓதுகின்ற மக்களை கைவிடாமல் பாதுகாப்பதற்காக இன்றும் அல்லாஹ் எங்களுடைய இந்த வார்த்தையை துஆவையும் அல்லாஹ் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறான். என்ன கஷ்டங்கள், என்ன துன்பங்கள், என்ன பேராபத்துக்கள் நம்முடைய வாழ்க்கையின் பல்வேறுபட்ட கஷ்டங்களில் வாழ்க்கையில் வந்தாலும் சரிதான், இந்த கலிமாக்களை உறுதியோடு ஈமானோடு நாம் ஓத வேண்டும். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பாதுகாத்தையா அல்லாஹ், எனக்கு ஏற்பட்டிருக்கின்ற கஷ்டங்கள், துன்பங்கள், முசீபத்துகள், பிரச்சனைகள் அத்தனையில் இருந்து யா அல்லாஹ் நீ என்னையும் பாதுகாப்பாயாக, என்னையும் நீ விடுவிப்பாயாக என்ற நம்பிக்கையோடு ஒருவர் ஓதுகின்ற போது ஹஸ்பனல்லாஹு நிஅமல் மௌலா வ நிஅமன் நஸீர், நிச்சயமாக எம்மை சூழ்ந்திருக்கின்ற அனைத்து பேராபத்துகளும் கஷ்டங்களும் துன்பங்களும் அத்தனை இன்ஷா அல்லாஹ் நீங்கிவிடும் சந்தேகம் கிடையாது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, மூன்றாவதாக அவரிடத்தில் காணப்பட்ட அல்லாஹ்வுக்காக செய்யக்கூடிய தியாகத்தில் ஒன்றுதான் தன்னுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையே அல்லாஹ்வுக்காக குர்பான் செய்ய துணிந்த அந்த செயல். அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டார்களே, ரப்பி ஹப்லி மினஸ் ஸாலிஹீன், யா அல்லாஹ் நான் நிக்காக முடித்து விட்டேன், நான் திருமணம் முடித்து நான் கணவனாக மனைவியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எங்களுக்கு சாலிஹான குழந்தை பாக்கியத்தை தருவாயாக. அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கிறார்கள், பிரம்மனே குழந்தையை தா என்று கேட்கவில்லை, அதிலும் அர்த்தம் இருக்கிறது நமக்கு. அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள், ரப்பி ஹப்லி மினஸ் ஸாலிஹீன், யா அல்லாஹ் சாலிஹான குழந்தை பாக்கியங்களை எங்களுக்கு தருவாயாக. அல்லாஹ்விடத்திலே நாங்களும் துஆ கேட்கின்ற போது இப்படித்தான் துஆ கேட்க வேண்டுமே ஒழிய, எங்களுக்கு தேவையான அல்லது உலக சம்பந்தப்பட்ட விடயங்களை அடையாளப்படுத்தி இப்படியான அப்படியான என்று கேட்பதை விட சாலிஹான குழந்தை பாக்கியங்களை தாயா அல்லாஹ், ஒவ்வொரு கணவனும் ஒவ்வொரு மனைவியும் இந்த துஆவை கேட்க வேண்டும், இந்த துஆவை அல்லாஹ் கபூல் செய்தான், அங்கீகரித்தான், இரண்டு ஆண் குழந்தைகளை கொடுத்தான். அவர்கள் தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இன்னும் ஒருவர் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இரண்டு ஆண் குழந்தைகள். அந்த இரண்டு குழந்தை செல்வங்களையும் அல்லாஹ் நபிமார்களாக இந்த உலகத்திலே வாழ வைத்தான். இரண்டு குழந்தைகளும் ஒரு நாள் முச்சத்திலே ஆடியோடி விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இஸ்மாயிலும் இஸ்ஹாக்கும் தங்களுடைய பிள்ளை செல்வங்களாக இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இரண்டு குழந்தைகளுடைய முகத்திலே பார்க்கிறார்கள் சந்தோஷத்தின் மேலீட்டினால் கர்வம் கொள்ளவில்லை, பெருமை ஆணவம் கொள்ளவில்லை. இரண்டு பிள்ளைகளை நான் பெற்றிருக்கிறேன், இரண்டு ஆண் குழந்தைகளை பெற்றிருக்கிறேன் என்று பெருமையாக அவருடைய உள்ளத்திலே வரவில்லை. இரண்டு குழந்தை செல்வங்களுடைய முகத்தின் சிரிப்பிலும் அல்லாஹ்வை மறக்கவில்லை. இரண்டு பிள்ளைகளையும் தன்னருகிலே அழைக்கிறார்கள், தன்னுடைய நெஞ்சகத்தோடு அணைத்துக் கொள்கிறார்கள், அல்லாஹ்வுக்கு சுக்கூர் செய்கிறார்கள், நன்றி செலுத்துகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி வஹபலி அலல் கிபர் இஸ்மாயில் வ இஸ்ஹாக் இன்ன ரப்பி லஸமீஉ துஆ, இஸ்மாயிலையும் இஸ்ஹாக்கையும் எனக்கு குழந்தை பாக்கியங்களாக தந்தையா அல்லாஹ், உனக்கே அல்ஹம்துலில்லா என்று நாவார இறைவனை புகழ்கிறார்கள், அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, எத்தனை குழந்தை செல்வங்களை நாம் உலகத்திலே பெற்றிருக்கிறோம், அந்த பிள்ளைகளுக்கு நாம் தந்தையாக நம்முடைய மனைவி தாயாக இருக்கிறாள், எத்தனை கடவைகளை எங்களுடைய குழந்தைகளுக்காக அல்லாஹ் தந்ததற்காக நாம் அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்திருக்கிறோம் என்பதை சிந்தித்து பாருங்கள். நன்றாக பேசக்கூடிய நல்ல பேச்சாற்றலை அல்லாஹ் எங்களுடைய குழந்தைகளுக்கு கொடுத்திருக்கிறான். எங்கள் குழந்தைகளை அல்லாஹ் ஊமையர்களாக படைக்கவில்லையே, அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹ்வுக்கு நாம் ஷுக்ர் செய்தோமா? நன்றாக பார்க்கக்கூடிய இரண்டு கண்மணிகளை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார், எங்கள் குழந்தைகளை அல்லாஹ் குருடாக படைக்கவில்லை, அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹ்வுக்கு நாம் நன்றி செலுத்தி இருக்கிறோமா? நன்றாக கேட்கக்கூடிய இரண்டு செவிப்புலன்களை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், எங்கள் குழந்தைகளை அல்லாஹ் செவிடாக பிறக்க வைக்கவில்லையே. நன்றாக சாப்பிடக்கூடிய கைகளையும் எழுதக்கூடிய கைகளையும் ஓடியாடி விளையாடக்கூடிய கைகளையும் கால்களையும் அல்லாஹ் முடமாக படைக்காமல் சரியாக முறையாக அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். எங்கள் குழந்தைகளுக்கு எந்த குறைவும் இல்லை, ஆனால் அந்த ரப்புக்கு நாங்கள் எந்த அளவுக்கு ஷுக்ர் செய்திருக்கிறோம், நன்றி செலுத்தி இருக்கிறோம்? கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நாம் உலகத்திலே நன்றி கெட்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹு தஆலா எங்களை பார்த்து சொல்லுகிறான், இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத், இன்னல் இன்சான், நிச்சயமாக மனிதன் அவன் ரப்புக்கு நன்றி கெட்டவன். அல்லாஹு தஆலா எங்களை பார்த்து சொல்லிவிட்டான். அதே போலதானே நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் அல்லாஹுக்கு அதிகம் அதிகமாக ஷுக்ர் செய்ய வேண்டும், நன்றி செலுத்த வேண்டும். பிள்ளை சீக்கிறதா? அல்ஹம்துலில்லா. பாடசாலையின் கல்வியிலே நல்ல முன்னேற்ற அறிக்கைகளை பெற்றுக் கொள்கிறதா? அல்ஹம்துலில்லா. நன்றாக தெளிவாக பேசுகிறதா? கேட்கின்ற போது எங்களுடைய காதுகள் எல்லாம் அப்படியே குளிர்கிறதா, உள்ளம் குளிர்கிறதா? அல்ஹம்துலில்லா. என்னுடைய ஜனாதாவை தொழுவிக்க கூடிய ஒரு மகனை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான், அல்ஹம்துலில்லா. நாளை ஒரு நாள் நான் கபருக்கு சென்றால் எனக்காக அல்லாஹ்விடத்திலே ரப்பி ரஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா, யா அல்லாஹ் என்னுடைய அம்மாவுக்கும் பாப்பாவுக்கும் யா அல்லாஹ் ரஹ்மத் செய்வாயாக என்று எனக்காக துஆ செய்யக்கூடிய ஒரு வாரிசை ஒரு பிள்ளை அல்லாஹ் தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லா, அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்வோம், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவோம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இப்படித்தான் தன்னுடைய பிள்ளையை தன்னுடைய வாழ்க்கையில் பெற்றதற்காக அடிக்கடி அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். இந்த நிலைமையை வைத்துத்தான் அல்லாஹ் நன்றியுள்ள அடியாராகிய இப்ராஹிமை என்னுடைய ஹலீலாக நான் தெரிவு செய்தேன் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் ஹலீலாக நண்பனாக தெரிவு செய்ததற்கு இதுவும் ஒரு காரணம். நான்காவது பிரதான காரணங்களில் ஒன்று, யார் வந்தாலும் முக பழக்கம் உள்ளவர்கள் பழக்கமற்றவர்கள் ஊர்வாசி அல்லது தெரிந்தவரோ தெரியாதவரோ எந்த நிலையில் எந்த சந்தர்ப்பத்தில் அவருடைய வீட்டுக்கோ அவரிடத்திலே வந்துவிட்டால் உடனே அவர்களுக்கு விருந்தளிக்காமல் அவர்கள் அவர்களை அனுப்ப மாட்டார்கள். விருந்தோம்பல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே இருந்த சிறந்த பண்பு, விருந்தளிக்கக்கூடிய சிறந்த பண்பை பெற்றிருந்தார்கள். அல்லாஹு தஆலா இதனையெல்லாம் அல் குர்ஆனிலே நீளமாக அகலமாக பேசுகின்ற இந்த குர்ஆனுடைய வசனங்கள் அதிகமாக இருக்கிற நேரத்தின் பெருமதியை கவனத்தில் கொண்டு நான் சுருக்கிக் கொள்கிறேன். அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சோதித்த சோதனைகளுள் மிக பிரதான சோதனையாக இன்று பேசுகின்ற பேசு பொருளாக கருப்பொருளாக அமைந்திருப்பதுதான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை தன்னுடைய கைகளாலேயே அறுக்க துணிந்த செய்தி. ஒரு நாள் கனவு காண்கிறார்கள். அந்த கனவின் போது என்ன கண்டார்கள் தெரியுமா? பலம்மா பலக மஹு ஸய்ய கால ய புனய்ய இன்னி அரா ஃபில் மனாம். குழந்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தாயுடைய மடியிலிருந்து பால் குடிக்கிறார்கள், கீழே இறங்குகிறார்கள், தவழ்கிறார்கள், எழுகிறார்கள், எழுந்து நடக்க ஆரம்பிக்கிறார்கள், ஓடியாடி விளையாடக்கூடிய பருவத்தை அடைகிறார்கள். இந்த நேரத்திலே குழந்தையை தன்னுடைய கையிலும் அரவணைப்பிலும் வளர்த்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலேதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கனவு காண்கிறார்கள், தன்னுடைய மகனை தன்னுடைய கைகளினால் அறுத்து குர்பான் செய்வதாக. சூரத்து ஸாஃபாத்திலே அல்லாஹு தஆலா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கனவை பல பக்கங்களாக பல ஆயத்துக்களில் அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறார். சூரா யாசீனுக்கு அடுத்ததாக வருகின்ற சூரா ஸாஃபாத் உங்களுடைய வீடுகளில் இருக்கின்ற தர்ஜுமாக்களை எடுத்து ஓய்வான நேரங்களில் கொஞ்சம் படித்து பாருங்கள், படித்து பாருங்கள். அவருடைய வரலாறை கொஞ்சம் தெரிந்து கொள்வீர்கள். அல்லாஹ்விடத்திலே கேட்ட துஆக்கள் எப்படியானவை, எப்படியான கருத்தாளமிக்கவை புரிந்து கொள்ள முடியும். இதன் மூலமாக எங்களுடைய ஈமான் இன்ஷா அல்லாஹ் சற்றேனும் அதிகரிப்பதற்கு இது ஒரு காரணமாக அமையும். எடுத்து படியுங்கள், வாசியுங்கள். உங்களுடைய மொபைல் போனிலே உங்களுடைய நேரத்தை காலத்தை கழிக்கின்ற நேரத்தை விட அல் குர்ஆனை புரட்டுங்கள். சில பக்கங்களையேனும் வாசியுங்கள், சிந்தியுங்கள். அது ஆகரத்துக்கேனும் உங்களுக்கு பயனளிக்கும். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, குர்ஆனுடைய பக்கங்களை மக்கள் பார்க்கின்ற கண்களை விட இன்று மொபைல் போன்களை பார்க்கின்ற கண்கள் தானே இன்று அதிகமாகி இருக்கிறது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இவை அனைத்தும் நஷ்டமாக எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் கழித்துக் கொண்டிருக்கிறோம். கால நேரத்துடைய பெருமை தெரியாமல் கழித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹு தஆலா சூரா ஸாஃபாத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கண்ட கனவு எப்படியானது, என்ன சொல்லுகிறார்கள்? யா புனைய, என் அருமை மகனே, எவ்வளவு அழகான வார்த்தையை சொல்லி தன்னுடைய மகனை அழைக்கிறார்கள். மகனே என்று அழைக்கவில்லை, அல்லது யா இஸ்மாயில், இஸ்மாயிலே என்று அழைக்கவில்லை. அதிலும் ஒரு வார்த்தை பிரயோகத்தை அவர்கள் பிரயோகிக்கிறார்கள், யா புனைய, என் அருமை மகனே, என் அருமை மகனே, இன்னி அரா ஃபில் மனாமி அன்னி அஸ்பஹுக ஃபந்துர் மாதா தரா, உன்னை நான் அறுத்து குர்பான் செய்வதாக நான் கனவு கண்டேன். இந்த கனவை பற்றி மகனே நீ என்ன நினைக்கிறாய், உன்னுடைய அபிப்பிராயம் என்ன? அந்த சின்னஞ்சிறு குழந்தை சொல்லுகிறது, யா அபத்தி, தந்தை தன்னுடைய மகனை அழைத்ததை போலவே அந்த பிள்ளை தன்னுடைய தந்தையுடைய முகத்தை பார்த்து சொல்லுகிறது, யா அபத்தி, என் அருமை தந்தையே, தந்தையே என்று அழைத்திருக்கலாம், என் அருமை தந்தையே, இஃபல் மா துமர் ஃபதஜுதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் ஸாபிரீன். கனவுல நீங்க என்ன கண்டீர்களோ அதனை நிறைவேற்றுங்கள். இன்ஷா அல்லாஹ் நான் சுவர்க்கத்தில் உங்களுக்கு அருகாமை வந்து நிற்பேன் என்று அருமை தந்தையே. பச்சிலன் குழந்தை, உடமெல்லாம் ஈமானிய ரத்தம் ஓடுகின்ற குழந்தை, அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்டு கேட்டு பெற்றுக்கொண்டு அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்டு பெற்றுக்கொண்ட குழந்தை அல்லாஹ்விடத்திலே அந்த ஈமானியத்தை வேண்டி நிற்கிறது. என் அருமை தந்தையே, என்னை அருங்கள், அல்லாஹ்வுக்காக உங்களுடைய கனவை நிறைவேற்றுங்கள். இந்த விடயத்திலே நீங்கள் யோசிக்க என்ன இருக்கிறது? அல்லாஹ் ஏவி இருக்கிறார். பல்லாண்டு காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்த உங்களுக்கு அல்லாஹு தஆலா என்னை குழந்தையாக தந்து உங்கள் இருவரையும் அல்லாஹ் சந்தோஷப்படுத்தினான். அந்த ரப் தனக்காக நீங்கள் எனக்கு தாருங்கள் என்று அல்லாஹ் கேட்கிறான். இதனை தந்த அல்லாஹ்வுக்கு கொடுப்பதற்கு ஏன் நீங்கள் தாமதிக்கிறீர்கள்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மகனை அழைக்கிறார்கள், மனைவியை அழைக்கிறார்கள், மகனை அழைத்துக் கொண்டு செல்லுகிறார்கள், அறுக்கக்கூடிய குறிப்பிட்ட இடத்தை அடைகிறார்கள். நீண்ட நெறிய வரலாறு சுருக்கமாக சொல்லுகிறேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனை அழைத்துக் கொண்டு செல்லுகிறார்கள். ஃபலம்மா அஸ்லமா வதல்லஹு லில்ஜமீன், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூர்மையான கத்தியை கையில் எடுத்துக் கொள்கிறார்கள். மகன் சொல்லுகிறார், என் அருமை தந்தையே, என்னை நீங்கள் அறுக்கின்ற வேளை என்னுடைய முகத்தை பார்த்துக் கொண்டு நீங்கள் அறுக்காதீர்கள். சில வேளைகளில் உங்களுடைய பார்வை என்னுடைய முகத்தை பார்க்கின்ற போது குழந்தையின் பிள்ளையின் பாசம் வந்துவிட்டால் அறுக்கின்ற நீயத்தை எண்ணத்தை நீங்கள் மாற்றி விடுவீர்கள். என்னுடைய முகத்தை நீங்கள் பார்க்க வேண்டாம், என்னுடைய முகத்தை நீங்கள் பார்க்க வேண்டாம். அதற்காக என்னை நிலத்தில் முகத்தை படுகின்ற அளவுக்கு நீங்கள் அப்படியே புரட்டி என்னை படுக்க வையுங்கள். நீங்கள் பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று கூறி கூர்மையான கத்தியினால் பலமாக வேகமாக என்னுடைய கழுத்தில் கத்தியை வைத்து அறுத்துக் கொள்ளுங்கள் என்று தந்தையே. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அழைத்துக் கொண்டு சொல்லுகிறார்கள். ஷைத்தான் குறுக்கிடுகிறான், இப்ராஹிமே உங்களுக்கு என்ன பிள்ளையின் மீது பாசம் இல்லையா? நீண்ட பல ஆண்டுகளுக்கு பிறகு அல்லாஹ் குழந்தையை தந்திருக்கிறான். அந்த குழந்தையை நீங்கள் அறுத்து குர்பான் செய்ய போகிறீர்களே. கல்லை எடுத்தார்கள். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், எடுத்தறியப்பட்ட ஷைத்தானை விட்டு நான் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். இந்த ரப்புடைய கனவை நான் நிறைவேற்றப் போகிறேன். நீயா என்னை வந்து கெடுக்க பார்க்கிறாய்? இரண்டாவது இடத்திலும் ஷைத்தான் கொடுத்திடுகிறான், அடிக்கிறார்கள். மூன்றாவது இடத்திலே ஷைத்தான்களுடைய தலைவராக இருந்த பெரிய ஷைத்தான் கொடுத்திடுகிறான். அந்த ஷைத்தானையும் விரட்டி அடித்து விடுகிறார்கள். குறித்த இடத்திற்கு வருகிறார்கள். மகனுடைய கழுத்தில் வைத்து பிஸ்மில்லா சொல்லி கத்தியை வைத்து அமர்த்துகிறார்கள், அறுக்கிறார்கள். ஆச்சரியம் என்ன, சுபஹான் அல்லாஹ், அறுக்க வேண்டிய கத்தி அறுக்கவில்லை. அல்லாஹு தஆலா உடனே வானத்தில் இருந்து ஒரு வெண்மையான கொழுத்த செம்மறி ஆடொன்றை அல்லாஹ் இறக்கி வைக்கிறான். கொழுத்த செம்மறி ஆடு கொம்போடு வந்து நிற்கிறது. அல்லாஹு தஆலா சொன்னான், இப்ராஹிமே நீங்கள் கண்ட கனவை நீங்கள் உண்மைப்படுத்தி விட்டீர்கள். உங்களுடைய ஈமான் தான் என்ன? நீங்கள் என்னின் மீது வைத்திருக்கின்ற அன்பின் எல்லை தான் என்ன? உங்களுடைய குழந்தையே எனக்காக நீங்கள் அறுப்பதற்கே துணிந்து விட்டீர்களே. இதற்கு பிறகு நான் உங்களை சோதிக்க வேண்டுமா? உங்களுடைய கனவையே நீங்கள் உண்மைப்படுத்தி விட்டீர்கள். எனவே இந்த கனவுக்காக குழந்தைக்கு பதிலாக இந்த ஆட்டை அறுத்துக் கொள்ளுங்கள் என்று அந்த ஆடே அந்த இடத்தில் வந்து நிற்கிறது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுடைய கழுத்தில் வைத்த கத்தியை அந்த ஆட்டினுடைய கழுத்தில் வைத்து குர்பான் செய்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ஹலீலாக தெரிவு செய்யப்பட்டதற்கான பல காரணங்களில் இதுவும் ஒன்று. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ஹஜ்ஜுக்காக செல்லக்கூடியவர்கள் இன்று சஃபாவுக்கும் மர்வாவுக்கும் இடையிலே தொங்கோட்டம் ஓடுகிறார்களா? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அன்பு தாய் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த ஓடிய ஓட்டம் தான், 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஓடிய ஓட்டத்தை தான் இன்றும் ஹஜ்ஜுக்காக உம்ராவுக்காக செல்லக்கூடியவர்கள் அதனை ஒரு கடமையாக கடமையாக இன்று தபாவுக்கும் மரவாவுக்கும் இடையிலே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த குடும்பத்தினுடைய தியாகம் அன்று மட்டுமல்ல, இன்று மட்டுமல்ல, உலகம் உள்ளவரைக்கும், கஅபா உள்ளவரைக்கும், அந்த ஹரத்தினுடைய புனித பூமி உள்ளவரைக்கும் அங்கே செல்லக்கூடிய அனைவர் இன்ஷா அல்லாஹ் அதனைத்தான் நிறைவேற்ற வேண்டும். நிறைவேற்றினால் தான் அந்த அமலே அல்லாஹிடத்திலே கபூலாகும். அல்லாஹு தஆலாவுடைய திருப்திக்காக ஆட்டை குர்பான் செய்ததை போலதான் இன்று பல லட்சோப லட்ச ஹாஜிகள் மினாவில் வைத்து அந்த மினாவுடைய வாழ்க்கையிலே அவர்களுடைய ஹஜ்ஜுடைய குர்பானை நிறைவேற்றுகிறார்கள். அந்த இஸ்மாயில் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவருடைய தியாகத்தை அந்த குர்பான் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. எனவே கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, எந்த இடத்திலே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குழந்தை பாசத்தை ஷைத்தான் ஊட்டினானோ அதே இடத்தில் தான் இன்றும் ஹாஜிகள் என்ன செய்வார்கள்? பிறை 10 நாள், 11, 12, 13 ஆகிய தினங்களிலே 3 ஜமராக்களுக்கும் ஷைத்தான்களாக அங்கே இனங்காட்டப்பட்டிருக்கின்ற தூண்களுக்கு 7 கற்கள் ஷைத்தானுக்காக கல்லடிக்கக்கூடிய ஒரு அமல் ஹாஜிகளுக்கு சுமத்தப்பட்ட ஒரு வாஜிபான கடமையாக இருக்கிறது. அன்று அவர்கள் அடித்தார்கள், இன்று ஹாஜிகள் அடிக்க போகிறார்கள். இதுதான் ஹஜ்ஜுடைய வரலாறு. படிப்போம், சிந்தனைக்காக நாம் எடுத்துக்கொள்வோம். அல்லாஹு தஆலா எங்கள் அனைவருக்கும் அந்த குர்பானுடைய அமலை எங்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறான். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை எவ்வாறு தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் குர்பான் செய்ய துணிந்தார்களோ இதே போன்ற ஒரு குர்பானியத்தை அல்லாஹ் எங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த தீனிலே மார்க்கத்திலே எங்களுக்கு அமலாக காட்டி தந்திருக்கிறார். அவர்கள் கூறியதாக அலி பின் அபி தாலிப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், மன் தஹா தய்யிபதன், எந்த ஒரு மனிதன் ஹஜ் பெருநாள் அன்று தினத்தில் தொழுகைக்கு பிறகு ஒருவர் உதுஹியா கொடுப்பதற்காக ஒரு ஆட்டையோ அல்லது ஒரு மாட்டையோ அறுத்து குர்பான் செய்கிறாரோ அது அவருடைய நரகத்திற்கு திரையாக அமைந்து விடும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அவருக்கும் நரகத்திற்கும் இடையிலே ஒரு திரையாக ஒரு தடுப்பாக இந்த உதுஹியா அமைந்து விடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். எனவே நரகத்தை விட்டும் பாதுகாப்பை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அமலாக இந்த உதுஹியாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அறிமுகப்படுத்துகிறார்கள். இன்னும் ஒரு ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் மகள் பாத்திமாவை பார்த்து சொல்லுகிறார்கள், பாத்திமா உங்களுடைய உதுஹியாவை நீங்கள் கொடுத்து விட்டீர்களா? அவர்கள் சொன்னார்கள், இன்னும் இல்லையா ரசூலல்லா, அவசரமாக நீங்கள் உதுஹியாவை கொடுத்து விடுங்கள். உதுஹியாவை கொடுப்பதற்காக அந்த பிராணி மிருகத்தினுடைய கழுத்திலே நீங்கள் கத்தியை வைத்து அறுக்கின்ற போது அந்த கழுத்திலிருந்து ஒரு சொட்டு ரத்தம் நிலத்தில் விழுவதற்கு முன்னால் உங்கள் அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அறுக்கின்ற பிராணியுடைய கழுத்திலிருந்து ஒரு சொட்டு துளி நிலத்தில் விழுவதற்கு முன்னால் உங்கள் கடந்த கால பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகிறது என்று சொன்ன போது பாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா தன்னுடைய தந்தையிடத்தில் உரிமையோடு சில கேள்வியை கேட்கிறார்கள். அலனா காஸதன் அஹலல் பைத் யா ரசூலல்லாஹ், நபியே நாயகமே, இது எங்கள் குடும்பத்துக்கு மாத்திரம் விசேஷமான ஒரு அமலா இந்த உதுஹியாவுடைய கடமை? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், எங்களுக்கு விசேஷம்தான், இருந்தாலும் முழு முஸ்லீம்களுக்கும் என்னுடைய உம்மத்தில் இருக்கின்ற அனைவருக்கும் இது சுன்னத்தாக இருக்கிறது, சுன்னா முஅக்கதாவாக வலியுறுத்தப்பட்டிருக்கிறது என்று நம் அனைவருக்கும் இந்த சுன்னத்தை அறிமுகப்படுத்தி பொதுமயமாக ஒரு அமலாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். எனவே கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இன்னும் ஒரு ஹதீஸை நான் ஞாபகப்படுத்தி முடித்துக் கொள்கிறேன். ஸைத் இப்னு அர்கம் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதுஹியா கொடுங்கள் என்று இந்த ஹதீஸை ஆர்வமூட்டிய நேரத்திலே சஹாபாக்கள் கேட்கிறார்கள், மா ஹாதிஹில் அதாஹி யா ரசூலல்லாஹ், உதுஹியா கொடுப்பதனால் எங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும் என்று கேட்கிறார்கள். ஒரு ஆட்டையோ மாட்டையோ குர்பான் செய்கிறோம், உதுஹியா கொடுக்கிறோம், இதன் மூலமாக எங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும்? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், சுன்னத்து அபீக்கும் இப்ராஹிம், உங்களுடைய தந்தை இப்ராஹிமுடைய வழிமுறை சுன்னத்து தான் இந்த உதுஹியா. இதன் மூலமாக எங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும் தெரியுமா? லிகுல்லி ஷஅரத்தின் ஹஸனா, கிடைக்கக்கூடிய நன்மை பல. ஒன்று, ஏற்கனவே சொன்னதை போல அவருக்கும் நரகத்துக்கும் இடையிலே அது திரையாக தடையாக அமையும். இன்னும் ஒன்று, அதனுடைய உடம்பிலிருந்து ஒரு துளி ரத்தம் நிலத்தில் வடிவதற்கு முன்னால் விழுவதற்கு முன்னால் அவருடைய கடந்த கால பாவங்கள் அனைத்து மன்னிக்கப்படும். இன்னும் ஒரு ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், இதன் மூலமாக கிடைக்கின்ற பெரிய நன்மை என்ன தெரியுமா? நீங்கள் உதுஹியா கொடுக்கின்ற மிருகத்தினுடைய உடம்பில் இருக்கின்ற உரோமங்கள் முடிகளின் எண்ணிக்கையை விட அதிகமான பாவங்கள் செய்திருந்தாலும் அல்லாஹ் அத்தனையை மன்னித்து விடுவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள், இன்னஹு யுஜாஉ பிதமிஹா வலஹ்மிஹா ஃபயுதஉ ஃபீ மீஸானிக 70 திஃபா. முடிகளுடைய எண்ணிக்கை அளவுக்கு பாவங்கள் மன்னிக்கப்படுவது மட்டுமல்ல, நாளை கியாமத்துடைய நாளையிலே நீங்கள் கேள்விகளுக்கு கேட்கப்படுவதற்காக அல்லாஹ்வுக்கு முன்னால் கொண்டு வந்து நீங்கள் மீசானுக்கு அருகாமையிலே கொண்டு வந்து நீங்கள் நிறுத்தப்படுவீர்கள். உங்களுடைய நன்மைகளை பார்க்கின்ற நேரம், உங்களுடைய நிலைமையை தீர்மானிக்கின்ற நேரம், அந்த நேரத்திலே நீங்கள் கொடுத்த குர்பான் உதுகியாவுடைய மிருகம் இருக்கிறதே, இரத்தம் சொட்டு சொட்டாக வடிய வடிய அந்த இடத்திலே கொண்டு வந்து நிறுத்தப்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். இரத்தத்தோடு அதனுடைய உரோமங்களோடு அதனுடைய மாமிச முறைச்சிகளோடு அத்தனையும் கொண்டு வந்து பயோதி மீசானிக்க, உங்களுடைய மீசானிலே அப்படியே அதனை தூக்கி வைக்கப்படும். இப்போது உங்களுடைய நன்மையின் கணம் பாரமாக இருப்பதற்காக அதனை அல்லாஹ் நன்மையாக சேர்த்துக் கொள்வார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள். ஒன்றுக்கு 70 அது பெருக்கி கொடுக்கப்படும் என்று சொன்னார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ஒரு ஆட்டை தான் கொடுத்தோம், அது 70 ஆடுகளாக அந்த இடத்தில் எங்களுடைய மீசானிலே வைக்கப்படும். எனவே கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ஏன் இதனை எல்லாம் உங்களுக்கு நேரகாலத்தோடு உங்களுக்கு அறிவிக்கின்றேன் என்றால், கிராமப்புறங்களைப் போல நாட்டுப்புறங்களைப் போல தொழுது முடித்ததற்கு பிறகு ஒரு ஆட்டையோ ஒரு மாட்டையோ காதை பிடித்து இழுத்து கொண்டு போய் உங்களுக்கு அறுத்து கொடுக்க முடியாது. இங்கெல்லாம் பல சட்டங்கள் இருக்கிறது, அதனால் இன்று நாட்டினுடைய பிரச்சனைகள் வேறு, அதனுடைய நாங்கள் நடந்து கொள்ள வேண்டிய சில ஒழுக்க விடயங்களும் அதிலே நாங்கள் கடைபிடிக்க வேண்டிய சில ஜீவ காரூணிய அமல்கள் விசேஷங்களாக இருக்கின்றன. நாளா அந்த பத்திரிகைகளிலும் துறை சார்ந்தவர்கள் இது சம்பந்தமாக எழுதிக்கொண்டே இருக்கிறார்கள். குத்துபாவிலும் உங்களுக்கு நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோம், தனித்து கொடுக்க முடியாவிட்டாலும் தனித்து கொடுக்க முடியாவிட்டாலும் ஒரு ஆட்டையோ மாட்டையோ குர்பான் செய்வதற்கு முடியாவிட்டாலும் 7 பேர்களாக சேர்ந்து ஒரு ஆட்டை உங்களால் ஒரு மாட்டை உங்களால் கொடுக்க முடியும். ஆடு கொடுப்பதாக இருந்தால் ஒருவர் ஒன்றை மாத்திரமே கொடுக்க முடியும். ஆனால் இன்று மாஷா அல்லாஹ் கொழும்பை பொறுத்த வரையிலே மஸ்ஜிதுகளுடைய சம்மேளனங்கள் இன்று எல்லா மஸ்ஜிதுகளிலும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. மஸ்ஜிதுகளுடைய சம்மேளனங்கள் கூட்டு ஜகாத் தருகின்ற ஒரு அமலை இன்று குரூப்பாக குழுவாக என்று செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு பங்கு ஒவ்வொரு பள்ளிகளிலும் அது வித்தியாசப்படும். 3,500 ரூபாய், 4,000 ரூபாய், 7,000 ரூபாய் இப்படியாக ஒரு பங்குகள் உங்களுக்கு அறிமுகப்படுத்தப்படும். எனவே எங்களுக்கும் குர்பானுடைய அமல் வந்து சேர வேண்டும் என்றால் எங்களால் தனித்து கொடுக்க முடியாவிட்டால் 7 பேரில் ஒருவராக நாங்களும் கூட்டு குர்பான்களில் பங்கெடுத்துக் கொள்வோமையாக இருந்தால் இன்ஷா அல்லாஹ் நாம் கொடுக்கக்கூடிய இந்த ஒரு பங்கு நாளை மறுமை நாளையில் எங்களுடைய மீசானுக்கு வந்து நன்மைகளாக சேரும் என்பதில் சந்தேகம் இல்லை. எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருடைய பாவங்களை மன்னித்து செல்வானாக. யா அல்லாஹ் எங்கள் பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. மனைவி மக்கள் குடும்பத்தார்கள் முஸ்லிம்களான ஆண்கள் பெண்கள் அனைவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களில் இருக்கின்ற நோயாளிகளுக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுப்பாயாக. எங்களை விட்டு மரணித்து மன்னரையில் வாழுகின்ற அந்த மருகங்களுக்கு யா அல்லாஹ் ரஹ்மத் செய்வாயாக. யா அல்லாஹ் எங்களுக்காக துஆ செய்யக்கூடிய சாலிஹான பிள்ளை செல்வங்களை தந்தல்வாயாக. நமது நாட்டு முஸ்லீம்களுக்கும் உலகளாவிய ரீதியிலே வாழுகின்ற இஸ்லாமிய சமூகத்தினருக்கும் உன்னுடைய கண்ணியத்தை பாதுகாப்பை யா அல்லாஹ் நீ கொடுத்தல்வாயாக. இந்த வருடம் புனிதமான ஹஜ்ஜுடைய கடமை நிறைவேற்றுவதென்ற ஆயத்தத்திலே நீயத்திலே யாரெல்லாம் முயற்சி செய்கிறார்களோ அவர்களுடைய அமல்களை யா அல்லாஹ் இலகுபடுத்தி அவருடைய ஹஜ்ஜை ஹஜ்ஜு மப்ரூரானதாக நீ அங்கீகரித்து அருள் புரிவாயாக. எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு தடவையேனும் அந்த ஹஜ்ஜுடைய கடமை நிறைவேற்றக்கூடிய உடல் சுகத்தையும் பொருளாதார வசதியை நம் ஒவ்வொருவருக்கும் தந்தல்வாயாக. எங்கள் துஆவை கபூல் செய்வாயாக. வா தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.